நான் இப்போது எனது சத்சங்கத்தை என்னுடைய குரு இரண்டு குருமார்களின் ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் 11 சித்தர்மார்களுடன் ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனி ஆரூர், கமலமுனி ஆரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல் சொல்லு மட்டுக்குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றமதில் மச்ச முனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவருணையூர் இடைக்காரர் சமாதியைச் சேந்தனர் அம்மை காக்கவே, சமாதியைச் சேந்தனர் அம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்ரி ஸ்வரூப சமாதி அடைந்தனர் உலகம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ. இன்றைய சத்சங்கத்தை ஒரு எங்களுடைய சாதனைக்குரிய சில விடயங்களை உலகியலிலும் ஆன்மீகத்திலும் அலசி ஆராய்வோம் என்று எண்ணி இருக்கின்றேன். நாங்கள் முதல் முதல் கேட்ட விடயங்கள்லாம் நான் சிறிய வித்தியாசமான கோணத்தில் இன்று அதை நோக்குவோம். எங்களுடைய சாதனைக்கு மிகவும் தேவையானது எங்களுடைய உண்மை வாழ்க்கை, எங்களுடைய உண்மையான நிலை. அதை நாங்கள் உடனே அடைந்துவிட முடியாது. ஆனால் சாதனையில் சென்று கொண்டிருக்கும் போது அதையும் நாங்கள் வளர்த்து கொண்டு செல்ல வேண்டும். உண்மையான நிலை அகத்தில் இருக்க வேண்டும், அதுதான் முக்கியம். புறத்தில் நாங்கள் உண்மையாக இருக்கலாம், இருந்து கொள்ளலாம், இருப்பது போல் பாவனை செய்யலாம், ஆனால் அது உண்மையாக மாட்டாது முழுமையாக. ஏனென்றால் அந்த பாவனை நின்று விடும்போது எங்களுடைய அகத்தில் இருக்கும் உண்மை நிலை இல்லாது போனால் அது மீண்டும் எங்களை புறத்திற்கே கொண்டு போய்விடும், உண்மையற்ற நிலைக்கு. ஆகவே நாங்கள் எங்களையே இந்த உண்மை நிலையை நாங்கள் பரிசோதிக்க வேண்டுமென்றால் ஆக்ஷன் ரியாக்ஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம், ஒரு செயலும் அதற்குரிய எதிர்ச்செயலும். நாங்கள் எங்களையே பார்க்க வேண்டுமென்றால் உள்நோக்கி, அல்லது எங்களுடைய நிலையை நாங்களே பரிசோதிக்க வேண்டுமென்றால் எங்களுடைய சாதனைக்காகத்தான் இவற்றை இன்று ஆராய்வோம் என்றிருக்கின்றேன் பொது கருத்தை. நாங்கள் ஒரு செயலை செய்யும் போது என்ன மாதிரி செய்கின்றோம் என்பதை வைத்து நாங்கள் எங்களை இடை போடுவோமாக இருந்தால், அதாவது வெளிச்செயலில், அது சரியான இடை போடுதலாக இருக்க முடியாது. ஏனென்றால் அது ஆக்ஷன் என்று சொல்லப்படும் செயலை வைத்து நாங்கள் எங்களை அனுமானிக்கும் விதம். நாங்கள் எங்களை உண்மையாக அனுமானிக்க வேண்டுமென்றால், எப்போது நாங்கள் அதை அனுமானிக்க வேண்டுமென்றால், ரியாக்ஷன் என்ற செயலில் இருக்கும் போது, அதாவது எதிர்ச்செயல் நிலை ஒன்றுக்கு போகும்போது நாங்கள் எப்படி அதை எடுக்கின்றோமோ அந்த நிலையில்தான் எங்களுடைய பர்சனாலிட்டி என்று சொல்லப்படும் எங்களுடைய உள் உணர்வை, அல்லது உள் உணர்வில்லை, எங்களுடைய உள்தன்மையை நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கும். ஆகவே நாங்கள் எங்களை அறிய வேண்டுமென்றாலும், அல்லது மற்றவர்களை பற்றி அறிய வேண்டுமென்றாலும், புறச்செயல்களை மாத்திரம் வைத்து அறிவது அது முழுமையை தராது. அவர்களுடைய அகத்தை வைத்து அறிவதுதான் முழுமையானதாக இருக்கும் என்பதை சாதகர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அது உங்களுக்காகவாகவும் இருக்கலாம், மற்றவர்களை பார்க்கும் போதாகவும் இருக்கலாம். இதை நாங்கள் இந்த உலகியலில் பலர் பல பல தான தர்மங்களை செய்வார்கள், பணங்களை கொண்டு கோவில் உண்டியலில் கொட்டுவார்கள், பல விடயங்கள் எல்லாம் செய்வார்கள். அதில் எத்தனை பேர் அதை உண்மையாக செய்கின்றார்கள், எத்தனை பேர் தங்களுடைய வினைப்பயனுக்காக வினைகளை ஒழிக்கலாம் என்று தப்பு கணக்கு போட்டு அப்படியான விடயங்களை உலகியலில் செய்கின்றார்கள் என்பது இரண்டு வகைப்படும். அது எங்களுக்கும் பொருந்தும், மற்றவர்களை மாத்திரம் நாங்கள் அந்த நோக்கில் பார்க்காமல் எங்களையும் பார்க்கத்தான் வேண்டும். ஆகவே எங்களுடைய குணாதிசயங்கள், எங்களுடைய உண்மையான வாழ்க்கை, எங்களுடைய உள் உண்மைகளை எல்லாம் அறிய வேண்டுமென்றால் ஒரு எதிர்ச்செயல் வரும்போது நாங்கள் அதை என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுகின்றோம் என்பதை பார்த்தால்தான் நாங்கள் எங்களுடைய நிலையை அறியலாம். அதே போல் மற்றவர்களை பற்றியும் அறியலாம், அவர்களுடைய நிலையை பார்க்க விரும்பினால். இதை நாங்கள் பல இடங்களில் எங்களுடைய வாழ்க்கையில், நாளாந்த வாழ்க்கையில் நாங்கள் இதை பார்த்து வருகின்றோம். நாங்கள் எல்லோரோடும் நல்லா பேசுகின்றோம், நன்றாக இருக்கின்றோம். இவரை மாதிரி ஒரு சாதுவானவர் இல்லை என்றெல்லாம் பெயர் வாங்குகின்றோம். ஏதாவது ஒரு செயல் எங்களை பாதித்து விட்டால் அதனுடைய எதிர்ச்செயல் எங்களுடைய உடல் மனதிலிருந்து வெளிப்படும் போது அது எவ்வளவு அகோரமாக வெளிப்படுகின்றது என்பதை பொறுத்ததுதான் நாங்கள் யார் என்பதற்குரிய அடையாளம். வழியால் 100 நல்ல விடயங்களை செய்து போட்டும் அந்த எதிர்ச்செயல் வரும்போது நாங்கள் விலங்குத்தன்மையை அடைவோமாக இருந்தால் நாங்கள் முழுமையாக உண்மையான நிலைக்கு போகவில்லை என்பதுதான் அதனுடைய அர்த்தம். ஆகவே எங்களுடைய சாதனைகளை நாங்கள் கூட்ட வேண்டுமென்றால், சாதனையில் நன்றாக வர வேண்டுமென்றால் எங்களுடைய உள் தூய்மையை நாங்கள் வளர்க்க வேண்டும். இதை நாங்கள் பல சத்சங்கங்களில் பார்த்திருக்கின்றோம். உட்புறம் வெளிப்புறம் அப்படி சில சில தலைப்புகளுக்கு கீழ் இந்த நிலைகளை ஆராய்ந்திருக்கின்றோம். இன்று வேறு ஒரு கோணத்தில் உங்களை அழைத்து செல்கின்றேன். ஆகவே நீங்கள் இப்படியான நிலைகளை பார்க்கும்போது இன்னொரு நிலையையும் பார்க்க வேண்டும். எங்களுடைய விலங்குத்தன்மைக்கு நாங்கள் போவதற்குரிய காரணம் கோபம். இந்த கோபம் என்பது எங்களுடைய வாழ்விலிருந்து அகல வேண்டும். அதை அகன்றால் நாங்கள் உள்ளன்புக்கு சென்று விடுவோம். அதுக்காக மற்றவர்கள் எங்களை தாக்கும் போது அதை வேண்டிக் கொண்டிருக்க வேண்டும், அந்த தாக்கத்தை எடுத்துக்கொண்டு இருக்க வேண்டும் என்றதல்ல. அதற்கு ஒரு எதிர்ச்செயலை செய்யாமல் நாங்கள் அமைதியாக அந்த இடத்தை விட்டு நீங்குவதோ அல்லது அந்த இணைப்பை விட்டு நீங்குவது தான் நல்ல விடயம் சாதகர்களுக்கு. அதை எதிர்ச்செயல் செய்தும் வெல்லலாம், அது உலகியல் முறை. ஆனால் நாங்கள் ஆன்மீகத்தில் இருக்கும்போது அப்படியான பிழையான செயல்கள் எங்களை நோக்கி வரும்போது அதிலிருந்து விலத்தி இருப்பது நல்லது, அல்லது மௌனமாக இருந்துவிட்டால் நல்லது, செயல்களை பொறுத்தது. என்றபடியால் நீங்கள் எவ்வளவு தூரம் இந்த உலகியலில் இருந்து இப்படியான செயல்கள் வரும்போது கொஞ்சம் கொஞ்சம் விலத்தி இருக்கின்றீர்களோ அல்லது அப்படியான செயல்கள் வராமல் உங்களை பாதுகாக்கின்றீர்களோ அந்த நிலையில் உங்களுக்கு கோபம் என்பது வராது. வராது போனால் உள்ள அன்புடன் இருப்பீர்கள், எல்லோரையும் அன்பாக பார்ப்பீர்கள், எல்லோரையும் அன்பாக நேசிப்பீர்கள். இதான் இல்லறத்தில் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பழக வேண்டியது. திருக்குறளிலும் சொல்லப்படுகின்றது. ஆகவே இந்த இல்லறம் துறவறம் என்று திருக்குறளிலும் அதை அழகாக திருவள்ளுவர் சொல்லுகின்றார். நாங்கள் இந்த இல்லறத்தில் இருந்தாலும் சரி, துறவறம் என்று சொல்லப்படும் ஆன்மீகத்தில் இருந்தாலும் சரி, இல்லற வாழ்க்கையில் மாத்திரம் இருந்து ஆன்மீகத்தில் இல்லை என்றாலும் அந்த அன்பை நாங்கள் வளர்க்க வேண்டும். உள்ள அன்பை, அது எங்களுடைய குடும்பத்தாரிடம் இருக்கலாம் மாத்திரம். அதே போல் துறவறம் என்று சொல்லும் துறவறம் என்றால் சந்நியாசம் அல்ல. ஆன்மீக பாதையில் நீங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது, இல்லறத்திலிருந்து விலகிய அடுத்த நிலையாகிய துறவறத்திற்கு செல்லும் போது, அந்த நிலையில் கூட அதை திருவள்ளுவர் சொல்லுகின்றார், அருள் என்று. இல்லறத்தில் இருக்கும் போது நீங்கள் காட்டும் அன்பு உங்களுடைய குடும்பத்தாரிடம் அன்பு என்றும், துறவறமாகிய ஆன்மீகத்தில் இருக்கும் போது நீங்கள் காட்டும் அன்பை அருள் என்றும் சொல்லுகின்றார். அந்த அருளுக்குரிய விளக்கம் என்னவென்றால், நீங்கள் குடும்பத்தாரிடம் மாத்திரமல்ல, உலகத்தில் இருக்கும் எல்லா ஜீவராசிகளிடமும் அந்த அன்பை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லுகின்றார். ஆகவே நீங்கள் எந்த நூல்களை எடுத்தாலும் அதில் இவையெல்லாம் முழுமையாக விளக்கப்பட்டிருக்கின்றது. அதை நாங்கள் எங்களுடைய சாதனைக்கு ஏற்ற மாதிரி, அதை என்ன மாதிரி எங்களுடைய வாழ்க்கைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதை நாங்கள் நன்றாக அறிந்து வாழ வேண்டும். அதன்படி கொஞ்சம் கொஞ்சமாக எங்களை மாற்றி கொண்டு வர வேண்டும். இதனால் நாங்கள் தேக ஆரோக்கியத்துடன் கூட இருக்கலாம் என்பது என்னுடைய கருத்து. அதற்குரிய காரணம் என்னென்றால், நாங்கள் டென்ஷன் என்று சொல்லுவோம் ஆங்கிலத்தில், தமிழில் கோபம். கோவப்படாமல் எங்களுடைய வாழ்க்கையில் வாழ கற்றுக்கொள்வோமேயாக இருந்தால் எங்களுடைய பயிற்சிகள் மூலம் நாங்கள் எப்பவும் பதட்டப்பட மாட்டோம். ஆகவே டென்ஷன் என்று சொல்லும் நிலைக்கு போக மாட்டோம். என்றபடியாக மன அழுத்தங்கள் வரமாட்டாது, மன அழுத்தத்துக்குள் நாங்கள் ஆளாகப்பட மாட்டோம். அப்படி இருக்கும்போது எங்களுடைய தேக நிலைகளும் நன்றாக அமையும், நோய்களை நோக்கி ஓட மாட்டோம். பயிற்சியும் நன்றாக அமையும், நாங்கள் நன்றாக வாழலாம். இன்னொரு உதாரணத்தை எடுத்து பார்ப்பீர்களாக இருந்தால், என்னுடைய சிறு வயதிலே நான் பார்த்திருக்கின்றேன், எல்லோரும் கூட பார்த்திருப்பீர்கள். எங்களுடைய தமிழில் சொல்லுவோம், ஆக்களுக்கு கோபம் வந்தால் பல்லை கடித்து கொண்டு கோபப்படுவார்கள் என்று. உதய் என்னுடைய சிந்தனையில் ஓட்டினேன் நேற்று இரவு. பல்லை கடித்து கொண்டு கோவப்படுவார்கள், பல்லை நொறுக்கி கொண்டு கோவப்படுவார்கள் என்றெல்லாம் நாங்கள் சொல்லி இருக்கின்றோம், அதை பார்த்திருக்கின்றோம். யாருக்கும் கோபம் வந்தால் பல்லை கடித்து கொண்டு ஆவேசமாக பேசுவார்கள். அதை நான் ராத்திரி என்னுடைய குரு சுவாமிராம் அவர்களை நினைத்து அந்த செயலை யோசித்து பார்த்தேன். சுவாமிராம் அவர்கள் எங்களுக்கு கூறுவார், எங்களுடைய எனர்ஜி, அதாவது எங்களுடைய உடலில் ஓடும் காஸ்மிக் எனர்ஜி, தலையிலிருந்து கால் விரல் வரை பாயும் எனர்ஜி, உங்களுடைய பல் தாடைகளை தாண்டும் போது 16 பற்கள் மேலும் 16 பற்கள் கீழும் அமையப்பெற்ற எங்களுடைய உடலில் இந்த 16 ட்ரக் ஊடாக பாயும் என்று சொல்லுவார். அதால் தான் ஆன்மீகத்தில் 16 என்ற சொல்லு மிகவும், 16 என்ற நம்பர் மிகவும் முக்கியமானது. அதாவது எங்களுடைய உடல் இயக்கமே 16 தாடைகளில் இருக்கும் 16 16 பற்களுக்கு ஊடாக செல்லும் எனர்ஜி. அப்போ இந்த எனர்ஜி லெவல் பற்களுக்கு தலை உச்சி தலையிலிருந்து உள்ளங்காலுக்கு செல்லும் போது, அல்லது உள்ளங்காலிலிருந்து மீண்டும் உச்சி தலைக்கு வரும்போது, ரிவர்சபிள் ப்ராசஸ், இந்த தாடைகளுக்குள்ளாக ஓடையே ஆக வேண்டும். ஆக அப்போது தான் அது மேல்நிலைக்கு செல்லும். அப்போது இந்த தாடைகளில் உங்களுக்கு பல்லுகள் 32 இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, இந்த 16 ட்ரக்குகளால் தான் அந்த எனர்ஜி போயே ஆக வேண்டும். அப்போ நான் ராத்திரி என்னுடைய சிந்தனையை ஓட்டினேன் என்னுடைய குருநாதரை நோக்கி. அப்போது ஓட்டும்போது எனக்கு தெரிய வந்தது என்னென்றால், அந்த எனர்ஜி ஃப்ளோ பண்ணுறது அந்த 16 ட்ரக்காலையும் என்று சொன்னது முழுக்க முழுக்க உண்மையான விடயம், எங்களுக்கு சாதகர்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விடயம். அப்போது இந்த பல்லை கடித்து கொண்டு கோவப்படுவார்கள் என்ற ஒரு நிலையை நான் யோசித்து பார்க்கும்போது தான், ஆஹா, இந்த 16 பல்லுக்குள்ளாகத்தானே இந்த எனர்ஜி ஃப்ளோ நடைபெறுகின்றது எங்களுடைய உடலில். இந்த எனர்ஜி ஃப்ளோ ஹெல்த்தியாக இருந்தால்தானே நாங்கள் நன்றாக வாழலாம். அப்படி ஓடும் இந்த பற்களை நாங்கள் கடித்து கொண்டு கோவப்பட்டவுமாக இருந்தால் என்ன நடக்கும் என்று சிந்தித்தேன். என்ன நடக்கும்? எங்களுடைய எனர்ஜி ஃப்ளோ 16 ட்ரக்கில் ஓடுவதெல்லாம் தடைப்பட்டு போகும். தடைப்பட்டால் என்ன நடக்கும்? உங்களுக்கு அதை உலகியல் முறையில் கோபம் வருகிறது என்று சொன்னாலும், உடல் ரீதியாக உங்களுடைய எனர்ஜி பிளாக் அந்த நேரத்தில் தடைப்படுவதால் உங்களுடைய உடல் சாதாரணமாக தொழிற்பட முடியாது. ஆகவே தான் இந்த கோபத்தில் டென்ஷனும் மன அழுத்தங்களும் ப்ரெஷர்களும் சொல்லக்கூடிய எல்லா நோய்களும் கிரியேஷனாக வருவதற்குரிய காரணம் இந்த பல்லை கடித்து கொண்டு கோபப்படுவது. நீங்கள் நினைத்து கடிக்கிறீர்களோ இல்லையோ, இந்த எனர்ஜி ட்ரக்கை நீங்கள் பிளாக் பண்ணுவதால் உங்களுடைய கோபம் உங்களுடைய உடலின் நோய் உடலை கூட நோய்களுக்கு கொண்டு வருகின்றது. அந்த அருமையான தகவலை குருநாதர் சொன்னதை இதனுடன் நினைத்து பார்த்தேன். அப்போது அதை பற்றி இன்று பேசுவோம் என்றும் வந்தேன். ஆகவே நாங்கள் உலகியலில் பல விடயங்களை பார்க்கின்றோம், கேட்கின்றோம், அதனூடாக போகின்றோம். அப்படியான விடயங்களில் நாங்கள் அவதானமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் திஸ் இஸ் சயின்டிஃபிக், இது விஞ்ஞானபூர்வமானது. ஆகவே நாங்கள் இப்படியான கோபங்களை நாங்கள் உருவாக்கக்கூடாது, அந்த கோப நிலைக்கு எங்களை கொண்டரக்கூடாது. அந்த கோப நிலையிலிருந்து விலத்த வேண்டுமென்றால் எங்களுடைய அகத்தை நாங்கள் சரி செய்து கொள்ள வேண்டும். அகத்தில் அன்பை கூட்ட வேண்டும். அந்த அன்பு அருளாக மாற வேண்டும். அருள் என்பது அன்பின் அடுத்த கட்டம். அன்பென்பது ஒருவரில் வைப்பது, குடும்பத்தாரிடம் வைப்பது. அருள் என்பது உலகத்திலேயே வைப்பது. அது ரெண்டு, அன்பிலிருந்து அருள் போகும்போது அருளிலிருந்து உங்களுக்கு தொண்டு போகின்றது, தொண்டிலிருந்து பக்தி வருகின்றது, பக்தியிலிருந்து சரணாகதி வருகின்றது. ஆகவே பாபாஜியின் கோட்பாடான அன்பு, தொண்டு, பக்தி, சரணாகதி கூட அதை பறைசாற்றுகின்றது. ஆகவே அப்படியான அற்புதமான கிரியா யோகத்தில் நாங்கள் வாழ்கின்றோம். கிரியா யோக மாணவர்களாக, கிரியா யோகா சாதகர்களாக இந்த உடலில் இருந்து கொண்டு இந்த பிறப்பில் பாபாஜியின் அருளாலும் இறை அருளாலும் எங்களுக்கு கிடைத்த பிறப்பை நாங்கள் நன்றாக வாழ வேண்டும். இந்த பயிற்சிகளை ஒழுங்காக செய்ய வேண்டும். இந்த பயிற்சியிலிருந்து நாங்கள் ஆன்ம ஈடேற்றத்தை ஏதோ ஒரு பிறப்பில் எடுக்கக்கூடிய நிலைக்கு சென்று கொண்டிருக்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்ந்த வேண்டுகோள். எல்லா சாதகர்களுக்கும் அதை தவற விட்டு விடாதீர்கள். உங்களுடைய உலகியலில் இருந்து கொண்டே இதையும் நீங்கள் 30 நிமிடம் ஒவ்வொரு நாளைக்கும் செய்து இந்த நிலைகளில் நீங்கள் மேலே வருவீர்களாக இருந்தால் உங்களுடைய உலகியலும் நன்றாக அமையும். அதற்கு அடுத்ததாக உங்களுடைய பயணம் போகப் போகும் ஆன்மீகமும் நன்றாக அமையும். அது ரெண்டும் சேர்ந்து உங்களை ஆன்ம ஈடேற்றத்திற்கு கொன்று ஞான நிலைக்கு கொன்று செல்லும் என்பதில் ஒருவித ஐயமும் இல்லை என்பதை பாபாஜி மிகவும் மிகவும் வலியுறுத்துகின்றார் கிரியா யோகம் மூலம். மற்றது இன்னொரு கருத்தையும் நான் இந்த கோணத்தில் ஆராய விரும்புகின்றேன். ஒன்று கண்டிஷனல் என்ற ஒரு சொல்லு, மற்றது அன்கண்டிஷனல் என்ற ஒரு சொல்லு. எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் கண்டிஷனலாக வாழ வேண்டும், அது எங்களை நல்ல முறையில் வாழ வைக்கும் என்பது உண்மை. கண்டிஷன் என்று சொல்ல வேர்டை வச்சு உங்களுக்கு ரெண்டு கோணங்களில் விளங்கப்படுத்துகின்றேன். கண்டிஷன் என்று சொல்வதை நீங்கள் தவறாக உங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்க வேண்டும் என்பதை கொன்றே நீங்கள் ஒத்து பார்க்கக்கூடாது. அந்த விளக்கம் சரியில்லாத கன பெயர் நான் கண்டிஷனாக வாழ்கின்றேன் என்ற அந்த சொல்லை பயன்படுத்தி தன்னையே தானே பல இடங்களில் பிரச்சனைகளுக்குள் உள்ளாக்குகின்றார்கள். கண்டிஷன்ஸ் வேறு, நீங்கள் ஒரு செயல்முறையில் வாழ்வது வேறு. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை முறையை ஒரு முறையில் நடைமுறைப்படுத்தி கொண்டு போவதை கண்டிஷன் என்ற வேர்டில் கொண்டு வந்து விடாதீர்கள். அதற்குரிய காரணம் என்னவென்றால், இந்த கண்டிஷன் என்று சொல்ல ஆங்கிலத்தில் சொல்லப்படும் முறையில் நீங்கள் வாழ்க்கையில் ஈடுபட்டு கொண்டிருந்தால் நீங்கள் எப்பவும் டென்ஷன் பார்ட்டியாகவே இருப்பீர்கள். அதற்குரிய காரணம் என்னென்றால், நீங்களே உங்களை ஒரு ஒரு கட்டுப்பட்ட நிலைக்கில் அடைத்து வைத்திருப்பதால் அல்லது நினைத்து வைத்திருப்பதால் அந்த நிலை உங்களுக்கு கிடைக்காத போது சில சில விடயங்களில் நீங்கள் டென்ஷன் ஆகின்றீர்கள். ஏனென்றால் அந்த விதிவிலக்கு நீங்களே போட்டது உங்களுக்கு. நீங்களே நான் இப்படித்தான் இருக்க வேண்டும் அல்லது நான் இன்றைக்கு போனேன் என்றால் இந்த விடயத்தை முடித்துவிட்டு தான் வர வேண்டும் என்று ஒரு நிலையை நீங்கள் எய்ம் பண்ணி கொண்டு போகலாமே தவிர அது கிடைக்காவிட்டால் அதால் நீங்கள் மன அழுத்தத்துக்கு பலியாகிவிடக்கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து இங்கு. ஆகவே கண்டிஷனலாக உங்களுடைய வாழ்க்கையை வைத்துக் கொள்ளாது. அன்கண்டிஷனலாக இருந்தால்தான் நீங்கள் தேக ஆரோக்கியத்துடன் இந்த உலகத்தில் வாழலாம். அதாவது கிடைத்தாலும் சரி கிடைக்காவிட்டாலும் சரி, ரெண்டு நிலையையும் நீங்கள் ஏற்றுக்கொண்டு வாழும் வாழ்க்கை முறையை கொண்டு வர வேண்டும். அதற்காக ஒரு எய்ம் இல்லாமல் வாழ சொல்லி நான் சொல்லவில்லை. அதை கண்டிஷன் என்று போட்டு அது கிடைக்காததால் மனமுடைந்து மன அழுத்தத்தை கூட்டி சாதனையை விட்டு நீங்கள் தேக ஆரோக்கியமற்றவர்களாகவும் மனநிலை பாதிக்கப்பட்டவர்களாகவும் இந்த உலகத்தில் வாழ்வதில் ஒரு பொருத்தமும் இல்லை. ஆகவேதான் கிரியா பாபாஜி அவர்களும் சொல்லுகின்றார்கள், யூ ஹேவ் டு லிவ் அட் த ப்ரசன்ட், நிகழ்காலத்தில் வாழ், இறந்த காலம் நடந்து முடிந்தது, அதை பார்க்காதே, அதை பார் எண்ணத்திற்கென்றால் அதிலிருந்து எண்ணத்தை நீ கிரகித்து கொண்டாயோ அந்த நிலையிலிருந்து நல்லதில் கூடாததில் எண்ணத்தை எடுத்துக்கொண்டாயோ அதை பயன்படுத்தி உன்னுடைய நிகழ்காலத்தை சரியாக வாழ். அதே போல் எதிர்காலத்தை நீ யோசித்து கனவு கண்டு கொண்டிருந்து நிகழ்காலத்தை கைவிட்டு விடாதே. ஆகவே யூ லிவ் அட் த ப்ரசன்ட் ஆல் த டைம். அந்த கோட்பாட்டை பிடித்து விட்டீர்கள் என்றாலும் பாபாஜியின் கோட்பாட்டை நீங்கள் நன்றாக வந்துவிடலாம். ஆகவே அதை பற்றியும் பல சத்சங்கங்களில் கதைத்திருக்கின்றோம். அதை அந்த கருத்தையும் இந்த இன்றைய சத்சங்கத்தில் கொண்டு வந்து இணைக்கின்றேன். ஆகவே சாதகர்களே, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நிகழ்காலத்தில் வாழுங்கள். கண்டிஷனல் லைஃபாய் வைத்திருக்காதீர்கள், அதாவது மட்டுப்படுத்தப்பட்ட வாழ்க்கையாய். அன்கண்டிஷனலாய் வாழ்க்கையை வைத்திருங்கள். நல்லது நடந்தாலும் பாபாஜி அல்லது இறையருள், பிழையாக நடந்தாலும் என்னுடைய வினை இறையருள், இரண்டையும் நான் சமனாக எடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதனால் என்னுடைய சாதனையை கூட்ட வேண்டும். அதனால் நான் அன்புள்ளவனாகவும் மற்ற உயிர்களுக்கு அன்பு காட்டுபவனாகவும் அவற்றை பெருக்கி மற்றவர்களுக்கு உதவி செய்யும் ஒரு மனநோக்கை கொண்டவனாக மாறுவதும், அதிலிருந்து என்னுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டி என்று சொல்லப்படும் ஆன்மீகத்தை சாதனையை மெருகூட்டுவதும், அதிலிருந்து ஆன்ம ஈடேற்றத்தை அடைவதும் கிரியா யோகத்தின் இலக்கு லட்சியம். அதற்கு எங்களுடன் இருந்து எங்களுடைய சத்குருநாதர் கிரியா பாபாஜி அவர்கள் எங்களை வழிநடத்துகின்றார். ஆகவே நாங்கள் அந்த பாதையில் இருக்கின்றோம். அந்த பாதையில் பயணித்து அப்படியான ஆன்ம ஈடேற்றத்தை அடைய வேண்டும் என்று இன்றைய சத்சங்கத்தில் மீண்டும் அதை வலியுறுத்தி உங்கள் எல்லோரையும் எங்களுடைய வினா விடைகளுக்கு பாபாஜியுடன் சேர்ந்து பதில் காண்பதற்கு அழைத்து செல்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோ.
ஓம் கிரியா பாபாஜி நமோ.